இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துச் சொல்லுகிற தலைப்பு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற தலைப்பை குறித்து நாம் சிந்திப்போம். நாம் கடந்த நாட்களிலே தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அநேகர் தங்களை தாங்களே சொல்லிக்கொண்டு அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கிறார்கள், தரிசனங்களை சொல்லுகிறார்கள், தீர்ப்பு தரிசனங்களை சொல்லுகிறார்கள். நிறைய சபைகளுக்கு இம்மானுவேல், தேவன் எங்களோடு இருக்கிறார் என்ற பெயரையும் நிறைய சபைக்கும் வைத்திருக்கிறார்கள், நிறைய வீட்டுக்கும் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற செய்தியை நாம் சிந்திப்போம். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் மற்ற மனிதனை பார்த்து சொல்லுவது, அல்லது ஒரு சில மக்கள் தேவ ஜனங்களை பார்த்து தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுவது, அல்லது புறஜாதிகள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று தேவ ஜனங்களுடைய நற்கிரிகளை பார்த்து அவர்கள் சொல்லுவது. இப்படியாக அநேக காரியங்களை நாம் வேதத்திலே நாம் பார்க்கலாம். எப்படி தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது, உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை இவர்கள் தேவ ஜனங்கள் என்று புறஜாதியில் உணர்ந்து கொள்வார்கள். செப்பனியா 3:14-17 வரை வாசிப்போம். செப்பனியா 3:14-17 வரை.
சீயோன் குமாரத்தையே எம்பிரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தையே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்.
போதும். இங்கு நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே, சியோன் என்னும் குமாரத்தியே, எருசலேம் என்னும் குமாரத்தியே. அந்த ஜனங்களுக்கு தேவன் அவர்களோடு இருக்கிறார். சியோன் குமாரத்தியை பார்த்து சொல்லும்போது, உன் கைகளை தளர விடாதே, நீ சஞ்சலப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னா யாரு? இங்கே ரெண்டு பேரை மட்டும் சொல்லி, எருசலேம் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே. இப்போ இன்னைக்கு எல்லாரும் நான் தான் சியோன் குமாரத்தின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா எருசலேம் குமாரத்தினா யாரு? அது தெரியல. அப்போது எருசலேம் குமாரத்தியே அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? நான் இது பல டைம் சொல்லியிருக்கேன், எருசலேம்னு என்ன, சியோன்னு என்னன்னு சொல்லி. அல்ல, அர்த்தம் அர்த்தம் இல்லையே, வசனம் தான் வருது, அர்த்தம் வர மாட்டேங்குது. எருசலேம்னா யாரு, சியோன்னா யாரு? இங்க ஆண்டவர் சொல்றார், எருசலேமை பார்த்து நீ பயப்படாத என்று சொல்லுகிறார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பயப்படாதே சொல்லியாச்சு, யாரை பார்த்து பயப்படாதே, எருசலேமை பார்த்து சொல்லியிருக்காரு. அப்ப பைபிள் இருக்கிற வசனத்தை வச்சு அந்த ஃபில் அப் த பிளாங்க்ஸ், யாரு எருசலேமே அப்படின்னா யாரு, சியோன்னா யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். சோத்ரம். இன்னொரு வசனம் வாசிப்போம், சகரியா 2:4-6 வரை. அதுக்கப்புறம்,
ஓஹோ நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதறப்பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
போதும். இங்கே ஒருத்தங்கிட்ட போய் அவன் காதில் சொல்கிறான், ஒரு மனுஷன் என்னன்னு சொல்கிறான், எருசலேமில் நிறைய ஜனங்க கூடியிருக்காங்க, அப்புறம் நிறைய ஜனங்க மட்டும் இல்லாமல் மிருகங்களும் கூடியிருக்குது, என்ன அர்த்தமாக இருக்கும்? தேவனை அறியாத ஜனங்களும் தேவனை அறிந்த ஜனங்களும் சோத்திரம். அப்போ மதில் இல்லாத பட்டணம் போல இருக்குது. அப்போ அதற்கு சுற்றிலும் மதலாக இருந்து அதற்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இந்த எருசலேம் பட்டணத்தில் வாசம் பண்ணுறவர்கள் யார்? சியோன் வந்து அதனுடைய தலைநகரம், எருசலேம் பட்டணம். எருசலேமும் சியோனும் பக்கத்து பக்கத்து ஊர். இல்லை, சரி, அந்த அர்த்தத்துக்கு இன்னும் அந்த ஒரு வசனத்தை வாசிச்சிருவோம். ஏசாயா 2:3-6 வாசிப்போம்.
புரியற
மாதிரி சொல்லணும். இதெல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா இந்த இலக்கண வார்த்தைகளை பேசுற மாதிரி இருக்குது. சரியா புரிய மாட்டேங்க, ஆனா வார்த்தையெல்லாம் வந்துருச்சு சாதாரண மனுஷனுக்கு புரிய வைக்கிறது. சரி, நானே சொல்லிடுறேன். எருசலேம்னாருடைய அர்த்தம் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற ஜனங்கள். இங்கே தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும்போது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை பின்பற்றுகிற ஜனங்கள் தான் எருசலேம் வாசிகள். சியோன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பிரமாணங்களை கை கொள்ளுகிற ஜனங்கள் சியோன் வாசிகள். அப்போ பல வார்த்தைகள் சேரும்போது பிரமாணமாக மாறுது. முதல்ல ஒரு வார்த்தை எருசலேம். அப்போ முதல்ல எருசலேமுக்கு தான் வரணும். எருசலேம் வந்துட்டு தான் சியோனுக்கு போக முடியும். எருசலேமுக்கே வராமல் இருந்தானா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கெல்லாம் சமரியா தேசத்தில் உட்காந்துட்டு கூப்பாடு போட்டுட்ருக்காங்க. சமரியானா தேவனுடைய வார்த்தைகளையும் புறஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகளையும் கலந்துருக்கிற இடம் தான் சமரியா. அது இன்னொரு பாசையில் சொன்னால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க புறஜாதியிலிருந்து மதம் மாறி வந்த ஜனங்கள், ரெண்டு கலாச்சாரத்தையும் ஒன்றாக பின்பற்றி வருகிற கிறிஸ்தவர்கள் தான் சமரியர்கள். அப்போ 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் புறஜாதிகளை பின்பற்றி போனது, 2 கோத்திரம் தனியாக எருசலேமில் வாசம் செய்தது. அதை வந்து யூதேயான்னு நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். அப்போ அந்த 10 கோத்திரத்துக்கு பேர் இஸ்ரவேல், இந்த 2 கோத்திரத்துக்கு பேர் யூதேயா. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளிலே காத்திருந்து நிலைத்திருந்து அவைகளின்படி நடக்கிற ஜனங்கள் எருசலேம் வாசிகள். சியோன் வாசிகள்னா இப்படி தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பல வார்த்தைகளை வைத்து வைத்து நாம் பார்க்கும்போது அங்கே வேதத்தில் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மோசையின் மூலம் வந்தது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. பிரமாணங்கள் எல்லாமே மனுஷன் கொடுக்க முடியாது, எல்லாமே தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது தான். அப்போ ஒவ்வொரு காரியத்திற்கும் பிரமாணம் இருக்குது, ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய பிரமாணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை பின்பற்றுற ஜனங்களை தான் எருசலேம் வாசிகள், சியோன் வாசிகள். அப்போ இந்த மாதிரி ஜனங்களை தான் ஆண்டவர் எப்படி இருக்கார்னா அக்கினி முதலாக இருக்கிறார். இது இல்லாமல் கலப்பணம் பண்ணியாச்சுன்னா அங்கே அக்கினி முதல் நாம தான் போட்டுக்கணும். கிறிஸ்தவ சாமணங்களுக்கு கேட்டு, பெரிய பெரிய கேட்டு போட்டிருக்கானா, அங்கே தேவன் அக்னி முதலாக இல்லை, இவங்க தான் அக்னி முதலாக இருந்துட்டுருக்காங்க. எழுப்புதல் அனுப்பும், அக்னி அனுப்பும் அனுப்பும் அனுப்புன்னு அனுப்புன்னு இவங்க தான் உட்காந்து கூப்பிட்டு போட்டிருப்பாங்களா, அக்னியும் வராது, ஒரு ஒன்றுமே வராது. ஆனால் தேவ ஜனங்கள், தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற ஜனங்களுக்கு தேவன் அவர்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அப்போ இந்த ஜனங்கள் எங்கே இருக்கானோ வடக்கு திசையிலிருந்து, செப்பனியா 3:14-17 வரை வாசிக்கும்போது வடக்கு திசையிலிருந்து புறப்பட்டு வாருங்கள். அது எங்கள் சகரியா, சகரியா 2:4-6 வரைக்கும் வாசிக்கும்போது வட திசையிலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா வடக்கு திசையிலிருந்து ஓடி வாருங்கள் அப்படின்னா வடக்கிலிருந்து தான் இந்த சியோன் வாசிகள் அல்லது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வடக்கு திசையிலேருந்து தான் புறப்பட்டு வர்றாங்க. காரணம் வடக்கில் இல்லை, சியோன் பர்வதத்திலிருந்து தான் இவங்க புறப்பட்டு வர்றாங்க. ஆகாயத்து 4 திசைகளிலும் நான் உங்களை சிதற பண்ணினேன். அப்படின்னா எல்லா தேவனுடைய வார்த்தைகளை அறியாம தெரியாம பல இடங்கள்ல இன்னைக்கு தேவ ஜனங்களை சிதறி போயிட்டாங்க. அப்படி சிதறி இருக்கிற ஜனங்கள் நேராக எருசலேமுக்கும் சியோனுக்கும் வாருங்கள், அங்கே தேவன் மதிலாக இருக்கிறார், அங்கே தேவன் அரணாக இருக்கிறார். அப்ப இந்த எல்லைக்குள்ள இருந்தாதான் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்ல முடியும். இந்த எல்லைக்குள்ள இல்லாம நாம பாட்டுக்கு வெளியில தன்னந்தனியா பிரமாணங்களை வச்சு உபதேசங்களை வச்சு தனிப்பதமான காரியங்களை வச்சு போனோம்னு சொன்னா என்னதான் பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் ஆளுகள் நிறைய ஜனங்கள் இருந்தாலும் தேவன் நம்ம கூட இருக்க மாட்டார். அதனால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அப்ப எருசலேமுக்கு போற வழி அது எப்படி எருசலேமுக்கு நாம போனோம்? இப்ப எருசலேமுக்கு போனோம், அங்கதான் தேவன் வாசமா இருக்கிறார். இன்னைக்கு வாச சங்கீதத்துல 132:13-16 வரை வாசிப்போம்.
132:13-16
வாசம் செய்கிற இடம் எது? சியோன். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? தேவனுடைய பிரமாணங்களை தான் தேவன் வாசம் செய்வான். வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் பார்க்குறான், 7 குத்துவிளக்கு மத்தியிலே 7 நட்சத்திரங்களை கையில் உடையவர். தேவனுடைய பிரமாணங்களை எடுத்தோன்னு வைங்களா 7 வகையாக பிரிக்கலாம். எப்படி நம்ம சத்தம் வாயிலிருந்து வரும் பொழுது அல்லது ஒரு சத்தம் புறப்படும் பொழுது அந்த சத்தத்தை பிரித்தோம்னா அதில் 7 வகையான ஒளி நாதங்கள் இருக்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்தம் எல்லாவற்றிலுமே அந்த 7 இசை ராகங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த 7 இசை ராகங்கள் நம்ம 119 சங்கீதத்திலையும் 19 சங்கீதத்திலையும் பார்க்கலாம். கர்த்தருடைய வேதம், சாட்சி, பிரமாணம், சட்டம், சாட்சி, நீதி, நியாயங்கள், இப்படி இந்த வேதம் முழுவதும் இந்த 7 விதமான அந்த ஒளி ராகங்கள் அல்லது இசை ராகங்கள் ஒன்றாக கலந்திருக்கிறது. அப்படியாக தேவன் வாசம் செய்கிற இடம் இந்த 7 வகையான பிரமாணங்களிலே வாசம் செய்கிறார். அப்போ 7 குத்துவிளக்கு மத்தியில் உலாகிறவர், 7 நட்சத்திரங்களை தன் கையில் வைத்திருக்கிறவர், அவருடைய சிங்காசனத்தை சுற்றியில் என்னென்னா வானவில் போல ஒரு வில் இருந்தது. அந்த வானவில்ல எவ்வளோ நிறம் இருக்குது? 7 நிறம் இருக்குது. அதே மாதிரி 7 வகையான பிரமாணங்கள். அப்போ இங்கே தான் தேவன் வாசம் செய்கிறார். இங்கே வாசம் செய்யும்போது நாம் என்ன பண்ணணும்? நாம் தேவனோடு வாசம் செய்யணும்னா என்ன பண்ணலாம்? தேவன் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போக முடியும். அங்கே போயாச்சுன்னா நம்மளும் தேவனோடு வாசம் செய்யலாம். அது இன்னொரு டைம் வாசிப்போம். அந்த 132 நான் இதை விரும்பினபடியினால் இங்கே வாசம் செய்வேன். தேவன் என்னென்றைக்கு வாசம் பண்ணுகிற இடம் தேவனுடைய பிரமாணங்கள்.
விரும்பி
போகும்போது அந்த பிரமாணங்களில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை அதிக அதிகமாக ஆசீர்வதித்து அதை நம்மளுக்கு பிட்டு கொடுக்கிறார். பாருங்க, இந்த ஏழைகளை அப்பத்தினால் உடனே சியோன் நான் தங்கும் இடம், இது பிரியமான இடம் சொல்லிட்டு உடனே அப்பவும் வந்தாச்சு. அப்ப என்ன பண்றாரு? ஏழையினை பராமரிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? திருப்தியாக்குவேன். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அதனுடைய பொருள் என்னவா
இருக்கும்?
இல்ல இல்ல சொல்லுங்க பாப்போம். இல்ல, சரியான அர்த்தம் இல்ல. ஏழைகளை 34 திருப்தி ஆக்குவேன், சரியான அர்த்தம். அதுவும் இல்லை, நானே சொல்லிடுறேன். அப்பன் ஏழைன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை ஏழையாக இருக்கிறவன் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அர்த்தம் முழுவதும் வரல. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் பிரசங்கம் பண்ணுன்னு அவசியம் இல்லை. அவன் பணக்காரன், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் தெரியணும், இன்னும் நான் தெரிய வேண்டியது நிறையா இருக்குது. எவனாவது ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணினால் இன்னும் அவன் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியவில்லை. இது 2000 வருஷத்துக்கு முன்னாலே போல் சொன்னார். இந்த பைபிள் எத்தனை வருஷத்துக்கு உண்டான புஸ்தகம் யாருக்காவது தெரியுமா? இல்ல, இந்த பைபிள் எத்தனை வருஷத்துக்கு பயன்படுற மாதிரி ஆண்டவர் எழுதி
கொடுத்துருக்காங்க?
1000 தலைமுறைக்கு. இதுவரைக்கும் எத்தனை தலைமுறை ஆயிருக்குது? அப்பா எது கேட்டாலும் 6000 தொடங்க வேண்டியதுதான். 100 தலைமுறை ஆயிருக்கு. நூறு தலைமுறை தான் இந்த நம்ம இருக்கிறது 100வது தலைமுறை. பைபிளில் சரியான காலக்கணக்கு ஆதாம் முதல் நோவா வரைக்கும் எத்தனை தலைமுறை? இல்லை, நோவா வரைக்கும் 20 தலைமுறை. நோவாலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 20 தலைமுறை, 40 தலைமுறை. ஆபிரகாம்லேருந்து இல்லை ஆபிரகாம் ஆபிரகாம்லேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 42 தலைமுறை. இல்லை இல்லை, ஆதாம் முதல் நோவா வரைக்கும் 10 தலைமுறை. நோவாலேருந்து ஆபிரகாம் வரைக்கும் 10 தலைமுறை. அப்போ 20 தலைமுறையாச்சா? பைபிளில் சரியான காலக்கணக்கு இருக்குது. ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை 42 தலைமுறை. இப்போ 42 20 62 ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ இருக்கும் சுமாராக கணக்கு போடலாம்? அப்போ 2000 வருஷத்தை ஒரு ஆள் 50 வருஷம் இருக்கான்னு வச்சுக்கலாமே. அப்போ 4 5 20, அப்போ 40 தலைமுறை வச்சுக்கலாம். அப்போ 40 42 இல்லையா? அல்ல, அந்த 42 20 62 முடிஞ்சுத. ஆமாம், 38 சுமார் சராசரி 40 வச்சுக்கலாமே. ஆனால் 38 போட்டோம்னா கரெக்டாக 100 வந்துடும். அது இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்பொழுது இந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட நிறைய பேர் படுத்திருப்பாங்க. படுத்திருக்கும் போது ஒருத்தர் 38 வருஷம் வியாதியில் மனுஷன் ஒருத்தர் படுத்திருக்கிறான். ஏன்னா அந்த குளம் கலக்கும் போது இவனால் போய் விழுக முடியல. இவன் விழுகிறதுக்கு முன்னால் இன்னொருத்த விழுந்துடுறான். அது எந்த நாளில் நடந்த சம்பவம்னு கேட்டிங்கன்னா, ஓய்வு நாளில் இயேசு அந்த பக்கம் போகும்போது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி பிரச்சனைன்ட்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? குளம் கலக்க சொல்கிறது யார்? தேவதூதர்கள். அப்போ அவனே சொல்கிறான், ஒரு சில சமயம் தேவதூதர் வந்து கலக்குவாங்க. அப்போ யார் முதல்ல இறங்குறானோ சுஸ்தமா. என்ன அர்த்தமாக இருக்கும்? குளம் கலக்குனா உடனே சுகம் கிடச்சிருமா? இங்கிலீஷ் பைபிளில் வாசி பாருங்க. சோத்திரம், இங்கிலீஷ் பைபிளில் வாசி பாருங்க. குளம் கலக்கிறதுனா நான் இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்குதுன்னா, த வாட்டர் இஸ் ட்ரபிள்டு. குளம் கலக்கிறது மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் குளம் கலக்கிறதுன்னு என்னன்னு, சீக்கிரம் சொல்லிடுவாங்க. குளம் கலக்கி யாரும் குளிக்க முடியாது குளத்தில். ஆற்ற கலக்குனா அது கலக்கினது அப்படியே போயிடும். குளத்தை கலக்குனா ஒரு வயலும் குளிக்க முடியாது. படி, எது எடுத்தாச்சா? எடுத்தாச்சு.
என்ன
என்ன சொல்லுங்க பாப்பா. இல்ல, அப்படிதான் ரட்சிப்பு. இதுதான் ரட்சிப்புன்னு ஒவ்வொரு மனுஷன் அப்படியே ஒவ்வொரு தலைமுறையாக உட்காந்துருப்பான். அந்த காரியத்தை என்ன பண்ணுறதுன்னு ஆண்டவர் சில சமயத்தில் கலக்கி விட்டுருவார். இல்லை இல்லை, தேவனுடைய வார்த்தைகளையே கலக்கிறது. இப்போ மோசே மூலம் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்னாச்சு? இயேசு கிறிஸ்து வந்து என்னாச்சு? அந்த நியாயப்பிரமாணத்தை ஒரு கலை கலக்கிட்டார். நியாயப்பிரமாணத்தில் நீதி அடைய முடியாது, விசுவாசம் தான் நீதி அடைய முடியும். அப்ப நியாய பிரமாணத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு, நான் நியாய பிரமாணத்தினால பிழைத்திருந்தேன், இன்னும் பிரமாணம் வந்தபோது நியாய பிரமாணத்துக்கு நான் செத்தேன். அப்போ அந்த குளம் கலக்கினதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா ஒவ்வொரு சில காலகட்டங்களில் தேவதூதர்கள் வந்து ரட்சிப்பின் நற்செய்தி அந்த பூமியில் அறிவிப்பாங்க. முதல்ல அறிவிச்சது மோசேகிட்ட, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது பிறக்கிற செய்தி அறிவிச்சாங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், நற்செய்தி அறிவித்த எல்லாத்தையே கலக்கி விட்டார். அதே மாதிரி ஓய்வு நாள்லையும் அந்த தேவனுடைய வார்த்தைகளை கலக்கிறது. எப்போ ஓய்வு நாளில் கலக்கிறது, ஆதாம்லேருந்து ஓய்வு நாள் எப்போ வருது கண்டுபிடிக்க பார்ப்போம். ஒரு நாள் 1000 வருஷம், அப்போ 7வது நாள் எப்போ வரும், ஆண்டவருடைய ஓய்வு நாள் எப்போ வரும், எப்போ எங்கே வரணும், 7வது நாள் எங்கே வருது, 1 நாள் 1000 வருஷம், 6 நாள் 6000 வருஷம். இப்போ முடிஞ்சாச்சு, இப்போ நாம் 7வது 1000 வருஷத்துக்கு ரெடியாக போயிட்டுருக்குறோம். இந்த நேரத்தில் குளம் கலக்குது. அப்படின்னா மனுஷனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பிரமாணத்தை வச்சு குழப்பி விடுறார். பைபிள் இன்றைக்கி வரைக்கும் தெரிஞ்சிருக்குது ஒன்று, அதை வாசித்து சிந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க நினைக்கிற விசுவாசத்துக்கு நேர் மாறாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது அவன் சொல்கிறான், 38 வருஷம் நான் இங்கே உட்காந்துருக்கேங்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த குளம் கலக்கிறதுக்கு அனுப்புறது ஆளுக நான் தான் அனுப்புவேன், நான் தான் அந்த ஆளுகளை அனுப்புறது. நீ குளத்தில் விழுகணும்னு அவசியம் இல்லை, நீ படுக்கை எடுத்துட்டு நீ நடான்னு சொல்லிட்ட. அப்போ 38 வருஷம் வருது. அப்போ 62 38 100 ஆச்சு. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு காணாமல் போச்சு, கடைசியில் 99 ஆட்டை விட்டுட்டு தேடி தேடி வர்றாரு. அப்போ ஒரு மனுஷனுக்கு 100 தலைமுறை இருந்தது, அதில் 1 தலைமுறை ஆண்டவரை விட்டு விலகி போயிடுச்சு. எந்த தலைமுறை எப்படிக்கா, 1 தலைமுறை மட்டும் 1 ஆடு மட்டும் ரொம்ப வீராப்பா அங்கே பல இடங்களுக்கு அப்படி சுற்றி தெரியுது, ரொம்ப தைரியமாகி ரைட்டு அன்னைக்கு கரெக்டு. இன்னைக்கு கரெக்டு, ஆனால் சரியான அர்த்தம் இல்லை. 1 ஆடு காணாமல் போச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை காணாமல் போச்சு. இந்த தலைமுறை எதனால காணாத போச்சு அப்படின்னு சொன்னால் விஞ்ஞானம் பெருத்து போச்சு. விஞ்ஞானம் பெருத்து பெருத்து போனதுனால ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கே நானே ஃப்ளைட்டில் போவேன்ட்டு இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே போக முடியுமா, முடியாது, முடியவே முடியாது. அப்படி இன்றைக்கு விஞ்ஞானம் அதிகமானதுனால இவர்கள் தேவனை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். அப்போ இந்த 99 தலைமுறையை விட்டுட்டு இந்த 1 தலைமுறையை தேடி நிறைய ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்காரு, அறிவியும் கொடுத்துருக்காரு, பணத்தையும் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால தேவனை விட்டு விலகி போயிடுச்சு. இந்த தலைமுறையை தேடி ஆண்டவர் வந்து இதை மீட்கிறார். அப்போ அந்த இடத்துல 100 ஆடுன்னு சொல்லும்போது 100 தலைமுறை, அப்போ இன்னும் 900 தலைமுறைக்கு இந்த வார்த்தை இருக்கு போது பாருங்க சோத்திரம். அப்போ இந்த தலைமுறையில் தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம், சியோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே அப்படின்னு சொல்லிட்டு தேவ ஜனங்களை தம்முடைய பக்கமாக சேர்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவன் பங்கு போட்டு கொடுக்குறார். சரி, எருசலேமுக்கு எப்படி போகலாம், பல இடங்களில் இருந்துகிட்டு இருக்கிறோம், 4 திசையில் ஆண்டவர் செதறிட்டார், 4 திசையிலிருந்து இப்போ நம்ம எருசலேமுக்கு போகணும், எப்படி போகலாம், என்ன எருசலேமில் தான் தேவன் வாசமாக இருக்கிறார். அப்போ தேவன் வாசமாக இருக்கிற இடத்துக்கு நம்ம போனால் தான் அங்கே அக்கினி மதிலாக இருப்பார். நான் இருக்கிற இடத்துலையே ஆண்டவர் எல்லாம் செய்யணும்னா எப்படி, தேவன் அங்கே தான் பிரியமாக இருக்கிறார், தேவனுடைய பிரமாணங்கள்லாம் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ அந்த பிரமாணங்களை கை கொள்ளுகிற ஜனங்கள் மேலே தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ நாம் தேவனுடைய பிரமாணத்துக்கு போகிறதுக்கு முன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு போகணும், முதல்ல 1 வார்த்தையை கண்டுபிடிக்கணும், அப்புறம் அந்த வார்த்தைகளை பல வார்த்தைகளை நாம் இணைக்கும் பொழுது தான் அங்கே பிரமாணம் உருவாகிறது. இப்போ 1 வார்த்தைக்கு எப்படி போகிறது, அப்போ விசுவாச வார்த்தை, அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அப்போஸ்தலர் 1:4-5 வாசிப்போம். எருசலேமை விட்டு போகாமல் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்டபடியே நீங்கள் காத்திருக்கிறீர்கள். எருசலேமில் காத்திருக்கிறதுனா நீங்கள் நிறைய பேர் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நேரம் எருசலேமுக்கு ஓடிடுறான். எருசலேமில் வீடு வாங்கி வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. எருசலேமில் வாசம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் நாம் போய் ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லிட்டு சொந்த இடம் வாங்கி வீட்டை கட்டி வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. ஆமாம், எருசலேமுக்கு போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கிறிஸ்துவ இயக்கங்களும் அங்கே போகிறாங்க. எங்கே? எருசலேம் தேவாலயத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கதை தெரியும் உங்களுக்கு. உலகத்தில் இருக்கிற எந்த கிறிஸ்துவ அமைப்புகளுக்கும் எருசலேமில் போய் அங்கே போய் ஆராதனை பண்ணிட்டு வரலாம். அங்கே பாஸ்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் இங்கேருந்தே கூட்டிகிட்டு போயிடணும். இடம் மட்டும் அங்கே இயேசு கிறிஸ்து போய் வந்த இடங்கள், பிரசங்கம் பண்ண இடங்கள், அந்த இடங்கள் மாற்றம் மட்டும் அங்கே இருக்குது. எல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும், பாஸ்டரையும் கூட்டிகிட்டு போய்க்கணும், விசுவாசிலையும் கூட்டிகிட்டு போய்க்கணும். போய் அங்கேருந்து அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணலாம், இவங்கெல்லாம் ஆராதனை பண்ணலாம். அந்த எல்லா இடங்களுக்கு போய் என்னென்ன இவங்களுக்கு செய்யணும்னு ஒவ்வொரு ஆர்சிக்காரங்க ஒரு மாதிரி செய்வாங்க, பெந்தகோஸ்காரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்படி கிறிஸ்தவ சபைகள் எத்தனையோ விதமான விசுவாசங்களுடைய சபைகள் இருக்கிறது. அவர்கள் என்னென்ன நினைக்கணும்னு சொல்லி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் செஞ்சுக்கலாம். அது குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்குள்ளே அவங்க வெளியே வந்துடணும். அப்புறம் வேறு டீம் போகும், இல்லை வேறு டீம் இல்லை வேறு சபைக்காரங்க போவாங்க. இப்படி ஒவ்வொரு சபையும் போய் 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 வந்து அங்கே நாங்கள் எருசலேமுக்கு போயிட்டு வந்தால் போயிட்டு வந்தாங்க. அப்படி இல்லை, எருசலேமிலே காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்டபடியே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். எப்படி எருசலேம் விட்டு போகக்கூடாதுன்னு இருக்கார், அங்கேயே குடியிருக்கலாமா? இருக்கலாம். எருசலேமை விட்டு போகாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்னேன் எருசலேம்னு என்ன, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு போகாமல் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும் போது நம்மளுக்குள்ள பரிசுத்தாவி கிடைக்கும். அப்படி காத்திருக்கும் போது நம்மளுக்கு பரிசுத்தாவி கிடைக்கும், அதிலே பலனடைந்து தேவன் நம்மளுக்கு பகிர்ந்து கொடுக்குற வரங்களின்படி நம்ம நற்கிரிகள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா எந்த ஊரில் அவங்க காத்திருக்கிறாங்களோ அந்த ஊரில் இருக்கிற ஆவியை ஆண்டவர் கொடுத்துருவார். இப்போ எருசலேமில் காத்திருந்தா பரிசுத்தாவி கிடைக்குது, அதே மாதிரி சோதோம் குமரனில் காத்திருந்தா அங்கே இருக்கிற ஆவியை ஆண்டவர் கொடுத்துருவார். ஏதோ ஆவியை கொடுத்துருவாரு, ஆனால் பரிசுத்த ஆவி இருக்காது. அந்த ஆவியில் பலனடைந்து அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சாட்சியாக இருப்பாங்க. இப்படித்தான் இன்றைக்கு தாங்கள் எந்தெந்த இடத்த விரும்பியிருக்கிறாங்களோ அங்கே காத்திருந்து அவர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டு அங்கே சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் நன்மை செய்கிறதற்கு எருசலேமிலே காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்று நற்கிரியிலே செய்கிறார்கள். இதை விரும்பாத ஜனங்கள் தங்கள் மனம் விரும்பின இடங்களில் போய் காத்திருந்து அங்கே பலனடைந்து தங்களுடைய தீமையான கிரியைகளை செய்து மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 1:12. போதும், எருசலேமுக்கு போற தூரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஓய்வு நாள் பிரயாண தூரம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எருசலேமுக்கு போறதுக்கு 1 ஓய்வு நாள் பிரயாண தூரம். எந்த மனுஷன் உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அவன் இருக்கிற இடத்துல இருந்து ஓய்வு நாளை கை கொண்டானா போதும், அவன் எருசலேமுக்கு வந்து சேர்ந்துடலாம். பணம் காசெல்லாம் செலவு பண்ண வேண்டாம், ரொம்ப தூரமெல்லாம் ஓட வேண்டாம், ஓய்வு நாளை கை கொள்ளணும். அப்போ பழைய ஏற்பாட்டிலிருந்து ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும், ஓய்வு நாளை இந்த மாதிரி காரியங்களை செய்யணும், ஓய்வு நாளில் இந்தந்த காரியங்களை கட்டாயமாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மோசையுடைய காலத்திலேருந்தே அநேக பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமாம், குறிப்பிட்ட தூரம் இருக்குது. அந்த ஓய்வு நாளுங்கிறது இன்றைக்கி நாம் இந்த ஓய்வு நாளை ஆசரித்தாவே அந்த ஓய்வு நாள் தூரம் நடக்கிற அர்த்தம். 6 நாள் நடந்தோம், எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறது. 1 ஓய்வு நாள் தூரம் எதுக்கு நடக்கிறான்? கர்த்தருடைய காரியங்களில் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, அது பரிசுத்தமாக ஆசரிக்கணும். அப்போ இதில் வேறு ஏதாவது காரியம் கலந்ததுன்னா அங்கே பரிசுத்தம் இல்லாமல் போயிடுது. அப்போ பாதி ஓய்வு நாள் ஆசரித்தா அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தம் இல்லாமல் போயிடுது. அப்போ ஒரு மனுஷன் ஓய்வு நாள் ஆசரிக்கும் பொழுது அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலேயே முதல் நாள் ஆயத்த நாள், சனிக்கிழமையே ஆயத்த நாள் அப்படின்னு ஓய்வு நாள் எப்படி எப்படி நான் இருக்கணும், என்னென்ன வேலைகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சனிக்கிழமையே எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சு இன்றைக்கி பரிசுத்தமான நாள், இன்றைக்கி நாம் காலையில் எழுந்திரிச்சு நேரத்தில் எழுந்திரிச்சு ஆலயத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் சொந்த பேச்சை பேசக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை ஈடுபடக்கூடாது, வீட்டிலிருந்து நாம் தேவனுடைய காரியங்களை மகிமைப்படுத்தி மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்ச நன்மைகளை நாம் சிந்தித்து தியானித்து நன்றி செலுத்தி நாம் தேவனை துதிக்க வேண்டும். அதுதான் இதை நாம் அனுசரிக்கும் போது அவன் ஓய்வு நாள் பிரயாண தூரத்தை கடக்கிறான். அப்போ சபைக்கு வரும்போது என்ன ஆகுது? வேதத்தில் இருக்கிற பல காரியங்களை இப்படி இருக்குது, இந்த காரியம் இப்படி இருக்குது, அப்போ வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்களையும் ஆசாரியனும் போதிப்பான். அப்போ வேதத்தில் நம்மளுக்கு தெரியாத காரியங்களும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம், தெரியாத காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நம்மளுக்கு நடைபெறும். அப்போ எருசலேமிலே நாம் வாசம் செய்ய முடியும், எருசலேமிலே காத்திருக்க முடியும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்க முடியும், காத்திருக்க முடியும். அப்பொழுது தேவன் நம்மளுக்கு நிலைவரமான பரிசுத்தாவியை தேவன் நம்மகிட்ட கட்டளையிடுவார். மத்தாவியெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் வந்து இருக்கும், அப்புறம் ஓடிடும். பொய் சொல்கிறாவி கொஞ்ச நேரத்துக்கு வந்திருக்கும், அப்புறம் போயிடும். திருடுறாவி டெய்லியுமே திருடிட்டு இருக்க முடியும், என்னைக்காவது எவனாவது ஏமாந்துருந்தாலும் திருட முடியும். அப்போ திருடராகி இருந்ததுன்னா அது வந்துட்டு வந்துட்டு போயிடும். ஆனால் தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள வாசம் செய்யும் பொழுது நிலையானதாக பரிசுத்தமான காரியங்களை பேசும், செய்யும், நிரந்தரமாக நம்ம கூட இருந்து நம்மளுக்கு போகிற ஆலோசனைகளை அது கொடுக்கும், நம்மளை வழி நடத்தும். அப்போ சில 2:1-5 வாசிப்போம்.
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
போதும், பெந்தகோஸ் என்னும் நாள் வந்த பொழுது ஒருமனப்பட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா எருசலேமில் மேல் வீட்டில் பெந்தகோஸ்ன்னு சொன்னால் 50வது நாள் அப்படின்னா பஸ்கா பண்டிகை கொண்டாடி முடிஞ்சு 50வது நாள் வரும்போது பெந்தகோஸ் பண்டிகை வருது. அப்போ எத்தனை நாள் காத்திருக்கிறாங்க? சொல்லுங்க பாப்பா, எத்தனை நாள் அவங்க காத்திருக்கிறாங்க? அப்பா அம்பா போச்சு, இருக்கிற நம்பரெல்லாம் சொல்லிருக்கியாட்டிருக்கு நீ. இல்லை பாருங்க, வேதத்தில் எவ்வளோ காரியங்கள் அடங்கியிருக்கு பாருங்க, எவ்வளவோ நல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச காரியம் அது. எத்தனை நாள் காத்திருந்தாங்க?
ஒரு நாள், அது போக இடையில 48 நாள், அடுத்த நாள் வந்து 15 வருஷம்.
இல்லை இல்லை, மொத்தம் 15 நாள்னா 50வது நாள்னு அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ற இஸ்ரவேல் அடையப்பட்டார். பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் அடையப்பட்டார். சரி, அப்போ எத்தனை நாள் இவங்க காத்திருப்பாங்க? இஸ்லாமில் நிறைய கணக்கு வந்து இல்லை, பைபிளில் நிறைய கணக்கு வந்து சொல்லாமல் அப்படியே மறைமுகமாகவே இருக்குது. சுதந்திரம் அப்படின்னா 40வது நாள் பரலோகத்துக்கு போயிட்டாரு இல்லையா? ஆ, 40வது நாள் தான் இங்கே சொல்கிறாக்கா. யார் இயேசு கிறிஸ்து சொல்லி நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கிறாரு. உடனே பெந்தகோஸ்த நாள் வந்துடுச்சு அப்படின்னு. எத்தனாவது நாள்? 10 நாள் காத்திருக்கேன். ஆ, 10 நாள் நம்மளுக்கு காத்திருக்க முடியாதா? பத்து நாள் காத்திருந்து பாருங்களேன் எப்படி ஒரு அற்புதம் நடக்குது. ஆ, எல்லாம் 10 10 தான் வருது. 10 நாளுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். சோத்திரம். அப்போ பெந்தகோஸ்த் பண்டிகையை கொண்டாடணும்னு சொன்னாவே, பெந்தகோஸ்த் பண்டிகை எத்தனாவது பண்டிகை? அது யூதர்களுக்கு எத்தனாவது பண்டிகா? 2வது பண்டிகை. முதல் பண்டிகை அது எப்பா? முதல் பண்டிகை அது இல்லை, முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட முதல் நாள் பஸ்கா பண்டிகை. அப்போ நம்மளுக்கு என்னத்தை கொண்டாடணும்? முதல்ல பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். பஸ்கா பண்டிகையை கொண்டாடினவங்களுக்கு தான் பெந்தகோஸ்த் பண்டிகையை கொண்டாட முடியும். பஸ்கா பண்டிகையை கொண்டாடலைன்னா பெந்தகோஸ்த் பண்டிகையை எப்படி கொண்டாட முடியும் தெரியாது. என்ன சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, பஸ்கா பண்டிகைனா யூதருடைய பிறந்த நாள், பெந்தகோஸ்த் பண்டிகைன்னு சொன்னால் கிறிஸ்தவங்களுடைய பிறந்த நாள். அப்போ கிறிஸ்தவங்க எல்லாரும் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்காத ஜனங்கள். பஸ்கான்னு என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், பிக்கப்பட்டார். அப்படின்னா என்ன பொருள்? கிறிஸ்துவனுடைய வார்த்தை நம்மளுக்காக பிட்டு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அப்ப கிறிஸ்துவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்காத ஜனம் யாருன்னா கிறிஸ்தவங்க. சிந்திக்கவே மாட்டாங்க. எழுத்தின்படி அப்பம் புசிக்கிறது தான் பெரிய வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. இது இப்படி சாப்பிடணும், அது அப்படி சாப்பிடணும், கால் கழுவணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ண பொருளுக்கே வரமாட்டாங்க. அதனால் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம எருசலேமில் வாசம் பண்ணுகிறோம். ஓய்வு நாளை ஆசரிக்காதவர்கள் எருசலேமில் வாசம் செய்யாதவர்கள். உபாகமம் 5:14-15 வார்த்தைகளை வாசிப்போம்.
அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர்
அடிமையிலிருந்து
விடுதலை பண்ணது.
அடிமையா இருந்து விடுதலை பண்ணதை நினைக்கிறதுக்கு வேண்டி ஓய்வால கட்டிருக்காரு. கரெக்ட், இது பைபிளுடைய வார்த்தை. இது நம்ம சாதாரண பாஷையில எப்படி புரிய வைக்கலாம்? இப்போ எமிக்கு சொல்லணும்னு வச்சுக்கலாமே, எம்மி அடிக்கடி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பா, இப்படின்னா என்ன, அப்படின்னா என்ன, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு எப்படி புரிய வைக்கலாம் சொல்லுங்க பிரதா. இல்லை இல்லை இல்லை, நாம் ரட்சிக்கப்பட்டதை நினைவு கூறும்படியாக ஆசரிக்க வேண்டியது போயிடலாம். நீ வந்துருச்சா பொருள், பொருள் வந்துருச்சா, பொருள் வந்துருச்சா, ஆ பொருள் வந்துருச்சா. நாம் ரட்சிக்கப்பட்டதை நினைவு கூறும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓய்வு நாளையும் நாம் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாள் ஆசரிக்காதவங்க, ஓய்வு நாள் ஆசரிக்காதவங்க என்ன அர்த்தம்? ஓய்வு நாள் ஆசரிக்காம இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி இல்லை, ரச்சி
ஓய்வு நாளை வந்து மறந்து போனாங்க.
ஆஹ், அப்படின்னா பொருள் வரல, ரச்சிக்கப்பட்டதை மறந்து போயிட்டான், மறந்துட்டான், ரச்சிக்கப்பட்டதவே மறந்து போயிட்டான். பாருங்க, ஓய்வு நாளில் இவ்வளோ ரகசியம் அடங்கியிருக்குது. நிறைய கிறிஸ்தவங்க தேவனுடைய வார்த்தையில் அறிந்தவங்க தான் இந்த ஓய்வு நாளாக எப்படி நாம் செய்யலாம் பிரமாணத்தை எடுத்தேன்னு வைங்களே, அவ்வளவு தான், நிறைய இருக்குது. தேவன் வாசம் செய்கிற இடமே தேவனுடைய பிரமாணம் தான். அதன்படி இருக்கிற ஜனங்களுக்கு தான் தேவன் அக்னி மதிலாக இருந்து தேவன் ஆதரவாக இருக்கிறார். அப்போ தான் வந்து மற்ற புரஜாதிகள் தேவன் உங்களோடு இருக்கிறான்னு சொல்ல முடியும். சோத்ரம், ஆமாம், ஓய்வு நாள் மட்டும் வேண்டாம். சோத்ரம். லேவி ராகமம் 16:31 வசனம். இல்லை, லேவி ராகமம் 16:31. இல்லை
இல்லை,
ஆ ஓய்வு நாள் இன்னொரு அர்த்தம் என்ன? அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிடணும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நம்மளை தாழ்த்த வேண்டும். அந்த ஒரு வாரம் ஓய்வு நாளுக்கு வராமல் இருந்தால் உடனே பெருமை தலைக்கு மேலே வந்துடும், அப்புறம் குதிரைக்கு கொம்பு குழச்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணுவான்? அந்த கொம்பை பிடிச்சி எழுப்பானு. ஆமாம், ஓய்வு நாள் ஆசரிக்கிறவங்க எல்லாருமே தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். நான் அடிமையாக இருந்தேன், ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினாரு, நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால் இப்படியெல்லாம் இருந்தேன், ரட்சிப்பு பெற்றதுனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நாள். லேவி ராகமம் 23:32.
நாள்
அந்த சனிக்கிழமையில் இருக்கிற நாள் ஆயத்த நாள். அதுக்கே எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்தணும், ஞாயிற்றுக்கிழமைக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்க எல்லாம் ஒழுங்குபடுத்தணும், பிளான் பண்ணிக்கணும். ஆ, அப்போ சீக்கிரம் ஜாச்சுன்னா உடனே 6 மணி சீக்கிரம் வந்துடும், இல்லாட்டினா 6 மணி மத்தியானம் 12:50 வரும். சோத்திரம். இப்படியாக தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தும்படியாக தேவன் இந்த ஓய்வு நாளை வைத்திருக்கிறார். ஓய்வு நாளை ஆசரிக்காதவங்க யாருமே எருசலேமுக்கு வர முடியாது. எழுத்தின்படி இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கும் வர முடியாது, உண்மையாக இருக்கிற பரலோக எருசலேமுக்கும் வர முடியாது. யாத்திரை ஆகமம் 16:26-31.
ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக, ஏழாம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றான். ஏழாம் நாள் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பீர்கள், வாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளும்படியால் அவர் உங்களுக்கு ஆறாம் நாளிலே இரண்டு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். ஏழாம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றார். இப்படியே ஜனங்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேரிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பா இருந்தது.
சோத்ரா, இந்த மன்னா எது? ஆறு நாளும் பெய்தப்பா, வானத்திலிருந்து ஆறு நாளும் பெய்து, ஏழாம் நாள் கிடைக்காது. என்ன இந்த மன்னா, அதனுடைய அர்த்தம் என்ன? ஆனால் நல்லா தேனிட்ட பணியாரம் போல இருக்கிறாம, ஆனால் வெயில் ஏற ஏற உரிய போயிடும். ஏழாவது நாளுக்கு வேணுங்கிறத ஆறாவது நாளை சேர்த்து வச்சுக்கலாம். ஆமாம், ரெண்டு தனியாக சேர்த்து வச்சுக்கலாம். குறைவாக சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, அதிகமாக சேர்த்தவனுக்கு குறைஞ்சி போனதும் இல்லை. எல்லாம் கரெக்டாக இருக்கும், டேஸ்டாக இருக்குது. என்ன பொருளை கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஏழாவது நாளுக்கு வேணுங்கிறது ஆறாவது நாளே கிடச்சிருது. இன்றைக்கி அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்களே, எல்லாத்துக்கும் ஆறு நாள் வேலை செஞ்சால் போதும், ஏழாவது நாள் சம்பளம் கிடச்சிடும். ஆனால் ஆறு நாள் வேலைக்கு போகாததுக்கு ஏழாவது சம்பளம் கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற அரசாங்க சட்டம், ஏன்னா இன்றைக்கி வேலைக்கு வந்தால் எனக்கு காசு கிடைக்குமோ சொல்லிட்டு அரசாங்கத்தில் சொல்லுவான்ட்டு அந்த சம்பளம் நீ ஆறு நாள் வந்தீங்கன்னா உனக்கு ஏழாவது நாளே நான் கொடுத்துட்றேன். எல்லா கவர்மெண்ட்லேயும் ஆண்டவர் வச்சுருக்காரு பாருங்கள். ஏமாத்துறது யாருன்னா இங்கே கிறிஸ்தவங்க ஒரே ஒரு ஆள் தான் ஏமாத்திட்டுருக்காரு. ஆறு நாள் வேலை செய்யும்போது ஏழாவது நாளுக்கு உண்டான சம்பளத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு ஆறாவது நாள் ரெட்டத்தனையாக கொடுத்துருவார். அதை உணராமல் இன்னும் பத்தினா இன்னும் வேணும் இன்னும் வேணும் பத்தலை பத்தலை நம்ம ஓட்டோம். சரி, இது பொருளுக்கு வருவோம். என்ன இந்த மண்ணா? ஆ, தினமும் வெஞ்சிட்டு இருக்குது, நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது என்னன்னு. ஏன் கிறிஸ்தவ ஜனங்க அதுக்கு மண்ணான பேர் வச்சுருக்காங்களே, நம்ம வந்து வேற ஏதாவது பேர் வைப்போமே அதுக்கு? இஸ்ரேல் ஜனங்க மண்ணான பேர் வச்சுருக்காங்க, நம்ம வேற ஏதாவது பேர் வைப்போம். ஆனால் அதனுடைய பொருள் வேறையாக இருக்கும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்க மண்ணானு வச்சுருக்காங்க. நம்ம படித்து பார்த்துட்டு அது ருசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேனிட்ட பணியாரம்னு வைக்கலாம், வேற ஏதாவது கூட வைக்கலாம். என்னவா வைக்கலாம் இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கர்த்தருடைய வார்த்தையானது தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது இல்லையா? அப்போ இது மண்ணாங்கிறது தேவனுடைய வார்த்தை. பணியானது புள்ளின் மேல் இறங்குவது போல என்னுடைய வார்த்தை இறங்கும், துளி துளியா இறங்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை தான் மண்ணா. அந்த மண்ணாவை எடுத்து சாப்பிட்டோம்னா தான் ருசி தெரியும். சாப்பிடாதவனுக்கு ருசி தெரியுமா?
தெரியாது.
யார் சிந்திச்சு தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ருசி தெரியும். அப்போ ஆறு நாளும் நம்ம வேதத்தை படிக்கணும், வேதத்தை சிந்திச்சு தியானிக்கணும். இப்படி இருக்கும்போது நம்முடைய ஆவியில் நம்முடைய ஆத்மாவில் நல்ல ருசியுள்ள ஆகாரம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஏழாவது நாள் சாப்பாடு ஆறாவது நாளே கொடுத்துட்றாரு. எப்படி ஏழாவது நாள் சாப்பாடு ஆறாவது நாளே கொடுத்துட்றாரு? எப்படி அது கண்டுபிடிக்க
பார்ப்போம்.
ஆறு நாளும் வேலை உண்மையாக கை கொண்டு ஏழாவது நாள் தேவனுடைய ஓய்வு நாள் ஆசரித்தாதான் அந்த ஆறாவது நாள் சாப்பாடு கொடுத்தது என்னங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஆறு நாள் வேலைக்கு வராமல் ஏழாவது நாள் வேலைக்கு வராமல் இருக்கும்போது ஏழாவது நாள் சம்பளம் கிடைக்கிறது இல்லை. இது மாதிரி ஆறு நாளும் வேதத்தை படிக்காமல் சிந்திக்காமல் இருந்து ஏழாவது நாளை வந்து சிந்திச்சோம்னா ஒன்றுமே புரியாது. எல்லாம் நான் சொன்ன மாதிரி புதுசு புதுசாக தெரியுது. இது பைபிளாக வேற என்னம்மா, இவ்வளவு நாள் கேட்டதை வேறையே, இது எந்த புத்தகத்தை வாசிக்கிறாங்க? திருப்பி திருப்பி வாசிக்கணுமே. இது தப்பாக தான் எழுதியிருக்காங்களா, இல்லை எனக்கு தான் தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்களான்னு பைபிளே மாறின மாதிரி நம்மளுக்கே தெரியும். ஆமாம், நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன், என்னடா பைபிள் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. தேனிட்ட பணியாரம் போல் இருக்கிறது. ஆறு நாள் வாசித்து வாசித்து வந்தால் தான் ஏழாவது நாள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும் போது தான் தெரியும். இதை நான் நேற்று இதை படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஓய்வு நாளை ஆசரித்தாதான் எல்லா காரியமும் புரியும், எல்லா ஆசீர்வாதம் நம்மளுக்கு தங்கும். ஓய்வு நாள் ஆசரிக்காதவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, மண்ணாவும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஆமாம், யாத்திரை ஆமாம் 20:8-11 ஆண்டவர் ஓய்வு நாள ஆசீர்வதிச்சிருக்காரு, அதை பரிசுத்தப்படுத்தியிருக்காரு. நாம என்ன பண்ணணும்? நாமளும் அதே மாதிரி ஓய்வு நாள ஆசீர்வதிக்கணும், அதை பரிசுத்தப்படுத்தணும். நாம என்ன பண்றோம்னா ஓய்வு நாள சபிக்கிறோம், அதை பரிசுத்தப்படுத்தணும். நம்மளால முடிஞ்சதை நாம பரிசுத்தமா ஆக்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்ப வேலைக்காரன் தானே, அவனுக்கு ஓய்வு கொடுக்கணுமாமா. இப்ப இன்னைக்கு ஓய்ந்திருந்தாதான், இளைப்பாருனாதான் மத்த 6 நாளும் இளைப்பாறுதலை நாம உணர முடியும். இந்த ஓய்வு நாள்ல இளைப்பாறாம போனோம்னா ஆண்டவர் 6 நாள் என்ன பண்ணுவாரு? நீ 6 நாள் ரெஸ்ட் எடுக்காத, ஓடு அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. ஆமா, நீ தேவகாத் நேச்சர் மாதிரி பனியிலையும் மழையிலையும் நீ அலைன்றுவாரு. ஆமா, ஓய்வு ஒரு நாள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிச்சு நாம் இளைப்பாருன்னா நம்முடைய ஆத்மா 6 நாள் இளைப்பாறுதலை சந்தோஷமாக அனுபவிக்கும். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் இளைப்பாறாமல் இருக்கும்போது நம்மளுக்கு 6 நாளும் ரெஸ்ட்டே கிடைக்கிறதில்ல. என்னமோ பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை, நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இன்றைக்கி ஆகி போச்சு. சோத்திரம். யாத்திரை ஆமாம் 35:2-3
நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7 நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளா இருப்பதாக. அது கர்த்தருக்கு ஓய்ந்திருக்கு ஓய்வு நாள், அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஓய்வு நாளில் உங்கள் வாசலங்களில் எங்கும் தேப்பு முட்டாதீர்கள் என்றும் இவ்வார்த்தைகளை கைக்குள்ளபடி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றார்.
போதும், ஓய்வு நாள் ஆசரிக்காதன்னா கொல்லணும், வேற வழியே இல்லை. கொலை செய்யணும், ஏன்னா அவ்வளோ முக்கியமான காரியம்னு ஆண்டவர் போட்டார். அதுக்கப்புறம் ஓய்வு நாள் என்ன ஒரு முக்கியமான காரியம் செய்வாங்கன்னா நெருப்பு
மூட்டுவான்.
கரெக்ட். ஓய்வு நாள் உட்காந்து நெருப்பு மூட்டிட்டு இருப்பான். சரி, என்ன அர்த்தம் இது பார்ப்போம். என்னாகும் 15:32 எதுக்கு நெருப்பு போடுறானா பார்ப்போம். போதும், இந்த விறகு பொறுக்கணும்னு கடைசியில் என்னாச்சுன்னா கொண்டு போட்டாங்க. கீழே நம்ம வாசிக்கும் போது ஓய்வு நாள் முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா விறகு பொறுக்குவான், அப்புறம் தீ மூட்டுவான். இது ரெண்டு தான் ரொம்ப பயங்கரமாக செய்கிற ஒரு காரியம். இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஓய்வு நாளில் கழுதை விழுந்தா தூக்கி விடுங்கிறாரு, எருது விழுந்தா தூக்கி விடுங்கிறாரு, எல்லாம் சொல்லி போட்டு இவன் வயிறுக்கு பசியாக துடிக்கிறான். அதுக்கு போயிட்டு 2 சுள்ளி பொறுக்கிறான். சுள்ளி பொறுக்கி உடனே விறகு அடுப்பு பற்ற வச்சு உடனே சுட்டு சாப்பிட்றான். அவனை பிடிச்சி ஆண்டவர் கொண்டு போடுறாரு. என்ன அர்த்தம் அது? ஆமாம், ரெண்டுமே தப்பு. ரெண்டு விதமான காரியம், ரெண்டும் தப்பு. இல்ல, ஆயத்தினாலே எல்லாமே பண்ணி வச்சிருக்கணும், இவன் பண்ணல. அன்னைக்கு இருந்து இந்த வேலையை செய்யறான், அப்படின்னா 6 நாளும் நல்ல பைபிள தலைக்கு வச்சு தூங்கிடுவான். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பைபிள் எடுத்து விறகு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆமா ரெண்டு சொல்லி பொறுக்கிறது கரெக்டா ரெண்டு மூணு வசந்த எடுத்துக்கிறது ஆசீர்வாதத்தை
எடுத்துக்குவான்
படிச்சுக்கிட்டு உடனே அனல் மூட்டிடுவான். ஆண்டவர் வர்றார், இங்க வாசம் பண்ணுகிறார், இங்க நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறார், நடக்கிறார், போறார், வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசிட்டு உடனே அக்கடியை மூட்டி
விட்டுருவான்.
இன்னும் செய்வானுக்கு ஓய்வு நாள்ல செய்யறது யாருதான் இவனை கொலை செய்யணுன்னு இருக்கார் ஆண்டவர். ஏன்னா அக்னி வேணும்னா அது பலிபீடத்தில் இருக்குது, தனியாக மூட்டுறான். தேவனுடைய பிரமாணத்தில் இருக்குது, தேவனுடைய நியாய தீர்ப்பு, அதை விட்டு போட்டு இவனே ஒரு பிரமாணத்தை உண்டாக்கிடுறான். சொல்லி பொறுக்கிறதுல என்னன்னா காலாவதியான பைபிளில் இருக்கிற வசனங்களெல்லாம் எடுத்து ஆசீர்வாதமான வசனங்களெல்லாம் எடுத்து அதை போட்டு அதுக்கு அக்னி உண்டாக்குறது, அதுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக்குறது. எழுப்புதல் முகாம், அக்னி அபிஷேக முகாம் சொல்லிட்டு போட்டு இந்த ஓய்வு நாள் ஆசரிக்காம, ஆனால் ஆறு நாளும் வேலை சிந்தித்து தேவனுடைய வார்த்தையில தியானிக்காம ஏழாவது நாள் புதுசாக ஒரு கதையை உண்டாக்கி இப்படி பரிசுத்தமாக ஓய்வு நாள் ஆசரிக்கிறதுக்கு பதிலாக இப்படி அசுத்தமாக தேவனுடைய ஓய்வு நாள் ஆசரிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது. இவனை என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு கொலை செய்யப்படணும். முதல்ல ஆசரிக்காதன கொலை செய்யன்னு சொல்றாரு. அப்படி ஆசரிக்கும் போது அதை வந்து பரிசுத்தமாக ஆசரிக்காம தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி செய்கிறேன்னு சொல்லி நினச்சானா அவனே கொள்ளுறன்றார். நாம் இன்றைக்கி அப்படியெல்லாம் கொல்ல முடியாது, நம்ம அவனை விட்டு வெளியில் ஓடி வர வேண்டியதுதான். அதுக்கு ஆண்டவர் தனியாக ஆளுகளை வச்சுருக்காரு. அதனால் நாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்து நாம் எருசலேமில் வாசம் செய்யும்போது தேவன் அக்னி முதலாக இருக்கிறார், தேவன் நம்ம கூட இருக்கிறார். தேவன் நம்ம கூட இருக்கும்போது உலகத்தில் வேறு என்ன வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், எல்லாம் அவருடையது தான். சர்வ சிருஷ்டியும் அவருடையது தான். நாம் அவர் நம்ம கூட இருந்து அக்னி முதலாக இருக்கிறான்னு சொல்லும்போது என்ன வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நாம் எங்கே வேணாலும் பயம் இல்லாமல் போகலாம், எந்த காரியமும் தைரியமாக செய்யலாம். நம்ம எதுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஆண்டவரே கார் வேணும் ஆண்டவரே, பணம் வேணும் ஆண்டவரே, வீடு வேணும் ஆண்டவரே, இப்படி அப்படின்னாலாம் நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆண்டவரே நம்மளுக்கு சொந்தமாயிட்டார், நம்ம அவருடைய வீட்டில் நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்மளுக்கு அனுப்புவார். கப்பல் வேணுமா கப்பலை அனுப்புவார், இல்லை ஒரு பிளைன் வேணுமா ஊழியத்துக்கு அதை அனுப்புவார், எல்லாம் செய்வார். நாம் செய்ய வேண்டியதில் என்னன்னா தேவன் வாசம் செய்கிற இடம் சியோன் அல்லது எருசலேம், அவர் அங்கே பிரியமாக இருக்கிறார். அந்த தேவன் பிரியமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசம் செய்யும்போது தேவன் நம்மளுக்கு அக்னி மதிலாக இருக்கிறார். அப்போ மற்ற ஜனங்களை என்ன சொல்லுவாங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மற்ற ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க. தேவன் எங்களோடு இருக்கிறன்னு நாமெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி சொல்கிற கூட்டம் நிறையா இருக்கிறாங்க. நம்ம அவங்கள மாதிரி தேவன் எங்களோடு இருக்கா, தேவன் எங்களோடு இருக்கான்ட்டு நம்ம ஊரெல்லாம் தண்டூரா போட்டு போகணுன்னு அவசியமே இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு போனோம்னா போகிறவங்க வர்றவங்க புறஜாதிகா அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க, எப்பா ஆண்டவருடைய பிள்ளை எப்படி இருக்காங்க பாருப்பா, இருந்தால் இவங்கள மாதிரி தான் இருக்கணும், இவங்களுக்கு பாரு ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, இவங்க முகம் பாரு எப்படி பிரகாசமாக இருக்குது, எப்படி இவங்களுக்கு இந்த காரியமெல்லாம் நடக்குது, உண்மையாகவே ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனசில் சொல்லிட்டு அக்கம் பக்கம் தான் பேசிகிட்டு இருப்பாங்களோ ஒழிய நம்ம அதை பற்றி பேசுகிறன்னு அவசியம் இல்லை. காரணம் நம்மெல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைகள். உண்மையாகவே நாம் தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் எல்லாருமே ராஜா வீட்டு பிள்ளைகள். அதனால் நாம் தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு பதிலாக தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று நம்மளை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது ஓய்வு நாள் பிரயாண தூரத்தை நாம் சரியாக கடக்க வேண்டும். நீ பாதி ஓய்வு நாள் வந்துட்டு பாதினே நம்ம நின்றுக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. முழு ஓய்வு நாள் தூரத்தை கடக்கணும். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். நம்மளை தாழ்மைப்படுத்த வேண்டும். நம்ம வீணான காரியங்களை பேசக்கூடாது, செய்யக்கூடாது. இப்படியாக பரிசுத்தமாக ஆசரிக்கும் போது தேவன் நம்ம கூட வாசம் செய்கிறார் என்று புறஜாதிகள் நம்மளை பார்த்து சொல்லுவார்கள், அல்லது நம்முடைய சத்துருக்கள் நம்மளை பார்த்து சொல்லுவார்கள். இதை விட்டு போட்டு நம்ம விலகி இருந்தோம்னா தேவன் நம்ம கூட வாசம் செய்ய மாட்டார். புறஜாதிகள்லாம் வந்து நம்மளையா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு இல்லாத பிரச்சனை பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. அதனால தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறத வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனே நம்ம கூட வாசம் செய்யும்போது இந்த உலகத்தில் எந்த ஒரு இது நம்மளுக்கு தேவையில்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.